त्वमेकोल्लोकानां परमफलदो दिव्यपदवीं वहन्तत्वन्मूलां पुनरपि भजन्ते हरिमुखाः कियद्वा दाक्षिण्यं तव शिव मदासाद कियति कदा वा मद्राक्षां करुणापूरितदृशा दुराशा भूयिष्ठे दुरधिगम गृहद्वारघटके दुरन्ते संसारे दुरितनिलये दुःखजनके मदायासं किन्न व्यपतयसि कस्य उपकृतये वदेयं प्रीतिश्चेत्तव शिव कृतार्था खलु वयम् शुदलहरि प्रकरणम् பகவத்பாதால் அனுகிரகமணின இந்த பிரகரணத்தில் பரமசிவ வைபவத்தை சொல்லக்கூடியதான வியாஜத்தில் ஆத்ம தத்துவத்தை அழகாக விஸ்தாரமாக சொல்லிட்டுருக்கார். அதில் 19வது ஸ்லோகம் பார்க்கணும். துராசா பூயிஷ்டே துரதிக துரதிப கிரகத்வார கடகே துரந்தே சம்சாரே துரித நிலையே துக்க ஜனகே மதாயாசம் கிம் ந வியபனயசி கஸ்ய உபகிருதயே வதேயம் திஷ்டே தவ சிவ கிருதார்த்தா கலுவயம் அப்படின்னு ஸ்லோகம். இதில் பரமேஸ்வரனை என்னுடைய துன்பங்களை ஏன் போக்காமல் இருக்காய் அப்படின்னு கேட்குற. சாதாரணமாக கேட்கறது ஒன்று, பக்தியோட என்னுடைய துன்பங்களை போக்காம இருக்கிறது காரணம் என்னன்னு பிரார்த்தனை பண்ணுறது. ஏன்னா எப்படிப்பட்டதான நிலையில நாம் இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து வருந்துற. இந்த உலகம் எப்படி இருக்க அப்படின்னா, துராசா பூயிஷ்டே இந்த உலகத்தில் நாம் இருக்கக்கூடியதான இந்த உலகத்தை பற்றி அவருடைய அபிப்பிராயத்தை சொல்றார். அனுபவிக்கக்கூடியதான நிலையில் எப்படி இருக்கும், இதுக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு சில விசேஷணங்கள் போடுறார். எப்படி துராசா பூயிட்ட ஒன்று, துரதிப கிரகத்வார கடகே ரெண்டு, துரந்தே சம்சாரே மூணாவது கவலை, துரித நிலையே நாலு, கஜனகே அஞ்சு. இந்த நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியதான இந்த சம்சாரம் இருக்க, இந்த சூழ்நிலைகள் எங்கே இருந்துட்டு இருக்குமோ இதை பற்றி ஒரு அஞ்சு விசேஷணம் போட்டிருக்க. எப்படி முதல்ல நம்ம எங்க இருந்தாலும் நம்ம சுற்று இருக்கவா எப்படி இருக்கார், துராசா பூயிட்ட எல்லோருக்கும் பேராசை இருக்கு, எல்லாம் எனக்கு ஒருவனுக்கே வரணுன்றவர்களுக்கு வரப்படாது, எல்லா நண்பர்களும் நமக்குத்தான் வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்துட்டு இருக்கா ஜனங்கள். அதனால என்னாச்சு, நமக்கு எப்பொழுதுமே துன்புறுத்தலை கொடுத்துட்டே இருக்க. ஏன்னா இருக்கிற பொருள் ரொம்ப குறைச்சும், அது தானே எடுத்துக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயம் எல்லோருக்கும் இருக்கு. அவரும் சௌக்கியமா இருக்கட்டும், நாமும் சௌக்கியமா இருக்கட்டும், நம்ம முயற்சி பண்ணுவோம், அந்த முயற்சினால் நாம் முன்னால் அடைவோம், க்ஷேமத்தை அடைவோம் எனக்கூடியதான எண்ணம் இல்லை மனுஷர்களுக்கு. அவ யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் மட்டும் சௌக்கியமா இருக்கணும் எனக்கூடியதான தான் இருந்துட்டு இருக்கா. இது பிராயண ஜனங்களுடைய ஒரு அபிப்பிராயம். அதனால்தான் துராசா பூயிஷ்டே, துராசையானது அதிகமா இருக்கு அவளுக்கு. இன்னொத்தனை கெடுத்தாலும் தான் முன்னுக்கு வரணும் எனக்கூடியதான எண்ணத்துல இருந்துட்டு இருக்கலாம். அதை ஜெயிக்கிறதுங்கிறது அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில நம்ம வாழறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கப்பா முதல்ல. அதுக்கப்புறம் என்ன, துரதிப கிரகத்வார கடகே, நம்மள இந்த தலையெழுத்தானது என்ன பண்றதுன்னு, கெட்டவாளுடைய வீட்டுக்கு முன்னால நம்ம கொண்டு போய் நிறுத்துறது. பணக்காரள் கொழுப்பு பிடிச்சவ நம்மள அனாவசியமாக அவமானம் பண்ணக்கூடியவ, இப்படிப்பட்டவாளை சேவிக்க வேண்டியதான சூழ்நிலை வந்துடும். எங்கேயுமே என்ன பண்றது, உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, வேற எந்த விஷயத்துக்கு போனாலும் சரி, அவளை சேவிச்சுட்டு அவள்கிட்ட நல்ல இடத்துல குட் புக்ஸ்ல இருந்தா தான் முன்னுக்கு வருங்கிற ஒரு பரிஸ்தி வந்துட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு கேட்கிறார். துரதிப கிரகத்வார கட்டகே, துரதிபாள் கெட்ட எண்ணம் இருக்கிறவா, அவளுடைய வீட்டுக்கு முன்னால நம்ம போய் சேவை பண்ண வேண்டியதான சூழ்நிலை வந்துடுறது. அப்படி இருந்தாதான் வாழ முடியும்னு ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது அதை வச்சுட்டு மனசுல கவலைப்படுறதுங்கிறது ரொம்ப கட்டமா இருக்கப்பா பரமேஸ்வர என்ன பண்றதுங்கிறது. துராசா போயிட்டே துருவகிரகத்வார கடகே துரந்தே சம்சாரே. அதற்கு மேல இந்த சம்சாரம் இந்த துன்பம் இருக்க இதுக்கு முடியாது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவே தெரியல. அது ஒண்ணு துரந்தேங்கிற மட்டுங்க ரெண்டு அர்த்தம், அது வந்து முடிவில்லைன்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது எந்த முடிவும் நல்லதாக இல்லை. நாம எந்த ஒரு பிளான் பண்ணினாலும் என்னால் நல்லது வரும் என்று நினைச்சோமையானாலும் நல்லதாக வரும் மாதிரி காணப்படுறதே தவிர அதே துன்பத்தில் வந்து முடியுது. எதனால வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ, எது நமக்கு நன்மையை கொடுக்கும் என்று நினைக்கிறோமே, அந்த நன்மையே நமக்கு வந்து துன்பத்தில் வந்து முடியறது. என்ன பண்றது பாருங்க, சம்சாரத்தில் இப்படித்தான் இருக்கு. பொருள் இருக்க வாங்கினோன்னு பார்த்தா வாங்கின பிறகு அந்த பொருளுக்கு மார்க்கெட்டே இல்லை சார், நீங்கள் விற்க முடியாதுன்ட்டான். அது நன்னா இல்லை, என்ன பண்ணுறது, நன்னாவும் இல்லை, நன்னா இருக்குன்னு நினச்சோன்னு வாங்கினோம், சரி போனால் போகிறது அதை விட்டுடலாம்னு சொன்னால் விற்க முடியாது சாருங்கிறான். ஏன்னா இது யாரும் வாங்கலை, அவுட் டேட்டட், நீங்கள் வாங்கினதெல்லாம் ஃபெயில்யூர் மாடலுங்கிறான். கை வச்சதெல்லாம் இப்படி போச்சுன்னா வாழ்க்கையில் என்ன பண்ணுறது பாருங்க. இதுதான் ஆச்சாரியால் சொல்ல துரந்தே சம்சாரே அம் முடிவு. எப்பொழுதுமே நமக்கு இஷ்டமா இல்லையே அப்படின்னா வாழ்க்கை இருக்கு, நான் என்ன பண்ணுவேங்கிற. துராசா பூயிட்டே துரதிப கிரகத்வார கடகே துரந்தே சம்சாரே துரித நிலையே. அதுக்கு மேல என்னென்ன, எப்ப பார்த்தாலும் இது எங்க பார்த்தாலும் ஒரு துன்பத்தை தான் கொடுக்கறதுன்னு மட்டும் இல்ல பாபத்தை விளைவிக்கிறது. துரித நிலையே எதை பண்ணினா ஒரு பாபத்தை கொடுக்கக்கூடியதான செயலாகத்தான் இருக்கு. என்ன பண்ண சொல்றேன், புண்ணியம் பண்ணுவோம்னு நினைச்சோமே ஆனால் புண்ணியம் பண்ணவே முடியல மனுஷாலால, ஏதோ விதமாக பாப்பம் வந்து சேர்றது. என்ன பண்றது, அப்படித்தான் இருக்கும்னு சொல்றா வேற. ஆகையால் துரித நிலையே, அதுக்கு மேல துக்க ஜனகே, எல்லாமும் சேர்ந்து மனுஷனுக்கு துன்பத்தையே கொடுத்து கொண்டே இருக்கு. இப்படி இவனுடைய வாழ்க்கையை சொல்லும்போது அஞ்சு விதமான துன்பங்களை இவர் சொல்லியிருக்க. ஒன்று, பக்கத்தில் இருக்கிற மனுஷியாளுக்கு பேராசையோடு இருக்கா, அவள் பேராசையோடு இருக்கிறதுனால நம்மளை சௌக்கியமாக முடியலை. ஒன்று. ரெண்டாவது துரதிப கிரகத்வார கட்டிக்கே, இந்த துன்பமானது என்ன பண்ணுறது, கெட்ட வாழ்டிய கொழுப்பு பிடிச்ச வாழ்டிய நமக்கு அவமானம் பண்ண வாழ்டிய வீட்டுக்கு முன்னால் போய் நம்ம நின்றுண்டு எல்லா காரியமும் செஞ்சு கொள்ள வேண்டியதான் நிறத்தில் இருக்கு. நம்ம எதை பண்ணினாலும் அது கெடுதலாகத்தான் முடிகிறது. துரந்தே சம்சாரே, அதுக்கு மேல துரித நிலையே இருக்கிறது முழுக்க என்ன பாபசமா இருக்கு. எங்கே பார்த்தாலும் பாபம் தான் வருது. துக்க ஜனக்கே இவ்வளவு இருக்க சுவாமினர். ஆகையால் இந்த உலகம்னு நம்ம பார்த்தோமே ஆனால் உலகத்துல ஏதும் சுவாரஸ்யமா ஒண்ணும் இல்லை. மாமுபேத்ய புனர் ஜென்ம துக்காலயம் அசாஸ்வதம். பகவானே சொல்றார் இந்த சம்சாரம் என்ன துக்காலயம்ட்ட, துன்பத்துக்கு இருப்பிடம் பொறுமன்னோம். நம்ம இருக்கக்கூடியதான இந்த ஊர் துக்காலயம், தேவாலயம் பார்த்துருக்கோம். பகவான் என்ன பண்ணுறார், இது துக்காலயம்ட்டார், துன்பம் இருக்கிறதுக்கு இருப்பும் இடம், ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ஆல் மிசரிஸ். என்ன பண்ணுறது அப்படின்னா இருக்க, யாரை பார்த்தாலும் ஏதோ ஒரு கவலை சொல்லிகிட்டே இருக்கான். சந்தோஷமாக திருப்தியாக இருக்கிறது போரும்னு சொல்கிறானா, எதை கேட்டாலும் அது விலை ஜாஸ்தியாக சார், எண்ணெய் கிலோ 300 ரூபாய் எடுத்து சார், அரிசிகள் 55 ரூபாய் ஆயிடுச்சு சார், 65 ரூபாய் ஆயிடுச்சு சார், என்ன பண்ணுறது சார், இதே தான் பேச்சு. அதுக்கு என்ன, அவனும் பழக்க வேண்டாமா விவகாரம் என்னடா. இந்த மனுஷியாளுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு துன்பத்தை தான் சொல்லிட்டு இருக்கான். காய்கறி கிலோ 85 ரூபாங்கிறான், இருக்கட்டுமே, உங்களால் வாங்க முடியும்னா வாங்குங்க, இல்லைன்னா வேற எதை பண்ண முடியும், அவ்வளோதானே பண்ண முடியும். அதுக்காக அழுது பிரயோஜனம் உண்டோ, கத்தி பிரயோஜனம் உண்டோ? ஆனால் எல்லோரும் காலம் இருந்து இதாக தான் பேசிட்டு இருக்கா டெலிஃபோனில், ராமநாம சொல்லப்படாதோ இது. இது என்ன ஜனங்களுக்கு அந்த துக்க நிலையம், துக்காலயம். சரி, துக்காலயமாக இருக்கட்டும், அதாவது பர்மனண்டா இருக்கான், எதுவும் பர்மனண்ட் இல்லை, அசாஸ்வதம். பகவான் சொல்றார் இந்த உலகத்தை பத்தி, மாமுபேத்திய புனர்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானஹா சம்சித்திம் பரமாங்கதா. என்ன சரணாகத்தை அடைஞ்சா இது மறுபடியும் இந்த ஊருக்கு வரமாட்டேன், மறுபிறவு எடுக்க மாட்டேள், என்ன அப்படிப்பட்டதான் ஒரு ஸ்வரூபம் அப்பா. அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்ய பஜஸ்வமாம். இன்னொரு இடத்துல பகவத்கீதையில் சொல்லும் பொழுது அனித்யம் அசுகம், அசாஸ்வதம்னு சொன்ன மாதிரி லோகம் எப்படி இருக்கு, அனித்தியமான லோகமா இருக்கு. எதை பார்த்தாலும் நம்ம பர்மனன்ட்னு எதை நினைக்கிறோமோ அதெல்லாம் அனித்தியமா போயிடுது. அப்படியே இந்த பக்கம் 4 மாசமா இந்த தெருவில் போனேன்னா போகல, வேற எதுவும் போயிட்டு இருந்தது, ஒரு தரம் போனேன் என்னன்னா எல்லா வீடும் பிளாட்டா கட்டிவிட்டான், பழைய வீடு ஒண்ணுமே ஞாபகமே இல்லைன்னு. இனிமேல நம்ம ஞாபகம் என்ன தெரு நம்ம அப்படின்னு தான் வர வேண்டியதா இருக்கு. ஏன்னா எல்லாமே மாறிட்டு இருக்கு. என்ன அனித்யம் அசுகம், சுகமே இல்லை இந்த லோகத்துல. ஆகையால் இந்த லோகத்தை அடைஞ்சு இமம் பிராப்திய பஜஸ்வமாம் அப்படின்னு பகவான் சொல்றார். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த உலகம் இப்படி இருக்கப்பா, இப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏன் என்னுடைய துன்பத்தை நீக்க மாட்டேங்கிறீர்கள்? மதாயாசம் கிம் நவ்யபனயசி, ஹே பரமேஸ்வரா, என்னுடைய ஆயாசத்தை என்னுடைய துன்பத்தை ஏன் நீங்க போக மாட்டேங்கிற சொல்லுங்க பார்க்கல. இவ்வளவு கட்டப்பட்டு இருக்கேன், அதோட மட்டும் இல்ல உங்களுக்கோ இந்த துன்பத்தை எல்லாம் நீக்கிறதுங்கிறது சர்வசாதாரணமான ஒரு காரியம், சுலபமாக நீங்க. நானும் உங்க பக்தனா இருக்கேன், உங்க பக்தனா இருந்து உங்களை தேடிட்டு இருக்கும் பொழுது உங்களை நாடிட்டு இருக்கிற என்னுடைய பாபத்தை ஏன் துன்பத்தை ஏன் போக்க மாட்டேங்கிற கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். மதாயாசம் கிம் நவ்யபயசி, இல்ல யாருக்காவது ஹெல்ப் பண்ணோம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணினா இன்னொருத்தருக்கு பிடிக்காது, அதனால்தான் நான் பண்ணலைங்கிற. சில சமயத்துல அப்படி யாரதோ இல்லையோ, ஒருத்தருக்கு சகாயம் பண்ணோம்னு நினைக்கிறேன், அவளுக்கு சகாயப்பட்டா நம்மளுக்கு அவளுக்கு பிடிக்கல, என்ன பண்றது? அதனால ஒரு இக்கட்டெல்லாம் மாட்டிட்டு இருக்கேன் சார், என்னால பண்ண முடியாதுங்கிற இடவா அப்படிங்கிற. கஷ்ய உபகிருத்தையே, யாருக்கு நீங்க சகாயம் பண்ணணும், யார் இடத்துல எனக்கு சகாயம் பண்ணினா உங்களுக்கு யாருக்கு கெட்ட பேர் வரும், யார் இடத்துல உங்களுக்கு கெட்ட பேர் வரும்? கஷ்ய உபகிருத்தையே, யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்கிறது சொல்லுங்க பாக்கலாம். யாரோ ஒருத்தர் பிளீஸ் பண்ணணும், நமக்கு ஹெல்ப் பண்ணினா அவருக்கு கோபம் வரும், அதனால நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்கீளோ? கஷ்யோபகிருதையே, இந்த இடத்துல கஷ்யோபகிருதையேங்கிற இடத்துல கஹான்னா பிரம்மா, பிரம்மதேவருக்கு உபகாரம் பண்றீரோ அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா பிரம்மதேவர் என் தலையில எழுதி வச்சிருக்கார், இவன் துன்பத்தை அனுபவிக்கணும் வாழ்நாள் முழுக்கன்னு எழுதி வச்சிருக்கார் போல இருக்கு. ஆகையால் நீங்க வந்து அத என்னுடைய தலையெழுத்தை மாத்திவிட்டீங்கன்னா பிரம்மதேவருக்கு கோபம் வருமோ என்னமோ, அதனாலதான் பண்ணலையோங்கிற. அந்த கஷ்யாங்கிற இடத்துல ரெண்டு அர்த்தம், யாருடைய ஒரு மரியாதைக்காக நீங்க காப்பாத்தாம இருக்கள், யாருடைய தயை எதிர்பார்த்துட்டு என்ன காப்பாத்தாம இருக்கள் அப்படின்னு கஷ்யான்னு ஒரு அர்த்தம். இல்ல பிரம்மதேவருக்கு கோபம் வருங்கிறதுக்காக நீங்க வருத்தப்படுவாருங்கிறதாக கிளம்பல் இருக்கீளோ? கஷ்ய உபகிருத்தையே, கஹான்னா பிரம்மதேவர், கஹான்னா மகாவிஷ்ணுன்னு அர்த்தம் கூட. சவ கக்கிம் எத்தபனுத்தமம், கஹான்னு சொன்னா மகாவிஷ்ணுன்னு கூட அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். கஷ்ய உபகிருத்தையே, அவளுக்கெல்லாம் கோபம் வரும் அப்படின்னு நினைச்சுண்டு நான் உங்களுக்கு சகாயம் பண்ணினா அவ மனசுல வருத்தப்படுவாங்கிறதுக்காக பண்ணாம இருக்கோ என்னமோ தெரியலையேப்பாசி. கஷ்ய உபகிருத்தையே வதேயம் பிரீதிச்சே சிவ தவ சிவ கிருதார்த்த கலுவயம், அப்பா ஒண்ணும் வேண்டாம், நீங்க அது பண்ண இது பண்ணு வேண்டாம், எங்க இடத்துல பிரீத்தியோட இருங்க போறோம். என்னைக்காவது ஒரு நாள் பிரீத்தியோட நீங்க எங்களோட இருந்தேன்னு தெரிஞ்சா போறோம் உலகத்துல, அதுக்கப்புறம் நான் சௌக்கியமா இருந்துருவேன். என்ன சாதாரணமா பாருங்க, எங்கேயோ போயிட்டு இருந்தாள், இந்த ஊர்ல கமிஷனர் ஆஃப் போலீஸ் சார், அவர் ஏதோ ஒரு காரியத்துக்கு வந்து சார் உங்க ஆத்துக்கு முன்னால நீங்க நின்று இருந்தாள், அவர் ஏதோ வந்து ஏதோ வந்துட்டு கார் இறங்கி வந்து உங்களோட பேசி இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் கேட்டு போனார். அவர் அவ்வளவுதான், பக்கத்துல இருக்கெல்லாம் பார்த்தார், இனிமேல் உங்ககிட்ட யாரும் பயப்படல, வால் ஆட்டுறது இல்லை, என்னடான்னு பார்த்தேன், ஒண்ணும் இல்லை சார், இந்த ஆளுக்கு வந்து அவரே கார்ல வந்து இறங்கி அட்ரஸ் கேட்டுட்டு விசாரிச்சுட்டு போனார் சார், இவர் ரொம்ப பெரிய ஆளா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கா எல்லாரும், விவகாரம் என்னடா சொன்னார். அது மாதிரி என்னைக்காவது உங்களுடைய பிரீத்தியை என் மேல காமிச்சா போறோம், என்னுடைய பாபத்தை போக்கடிக்கணும் அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை, உங்களுடைய பிரீத்தியை காமிச்சா போறோம், நான் சௌக்கியமா வாழ்ந்துடுவேங்கிற. வதேயம் பிரீத்திச்சேத்தவா, எனக்கு பிரீத்தியா உள்ளவனவன் அப்படின்னு சொல்லுங்களேன். ஹே சிவ கிருதார்த்தா கலுவயம், உங்களுடைய பிரீத்தி எங்க மேல இருந்ததுன்னா இருக்குன்னு காண்பித்தேளையானால் போரும் சுவாமி, நாங்க சௌக்கியமா ஆனந்தமா இருப்போம். ஆகையால் பரமேஸ்வரனுடைய பிரீத்தி இருக்க பார்த்தீங்களா, இது சகலக்ஷேமத்தை கொடுக்கும்ங்கிறது தான் இங்க தாத்பரியம். இந்த உலகத்துல வைராக்கியம் வேணும் மனுஷன், அது சௌக்கியம் இது சௌக்கியம் நினைச்சுட்டு இங்கேயே இருந்தோமையானால் இதுலயே மாட்டிட்டு இருக்குமே தவிர ஒன்றும் கிடையாது. இந்த வைராக்கிய மரணங்கிறத பரீட்சை லோகான் கர்மதி தான் பிராமணோ நிர்வேதமாயாத். உலகத்தை எல்லாம் பார்த்து நிஜமா சாரம் ஒன்றும் இல்லை, சாரம் இருக்குன்னு நினச்சிட்டு ஊர்லாம் ஜனங்கள்லாம் ஓடிட்டு இருக்க. காசுனால சுகம் வரும், பதவினால சுகம் வரும், மற்ற பதார்த்தங்கள் ஆள்கட்ட இருந்தால் சுகமாக இருக்கும், இவைகள்லாம் நினைக்கிறான், ஒன்றும் இல்லை. நன்ன யோஜனை பண்ணி பார்த்தேலையானால் வைராக்கியமேவா பயம், ஒன்றும் உபயோகம் இல்லை, வைராக்கியத்தோடு இருக்கணும். அந்த வைராக்கியம் இருக்குமையானால் பரமேஸ்வர அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதை சொல்றதுக்காகத்தான் இப்படி அழகாக இந்த உலகத்தினுடைய ஸ்வரூபத்தை உண்மையை சொல்லிவிட்டு துராசா பூயிஷ்டமாகவும் துரதிப கிரகத்வார கடகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் துரந்தமானவில்லாதான இந்த சம்சாரத்திலையும் துரித நிலையே எப்பொழுதும் பாபம் பண்ண வேண்டியதான சூழ்நிலை இருக்க நான் பாபம் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்ட்டா முடிய மாட்டேங்கிறது. மனுஷர்களுக்கு ஏதோ ஒரு பாபம் பண்ண வேண்டியதான சூழ்நிலை இருக்கப்பா. துக்கஜனக்கே எல்லாமே நமக்கு மனுஷர்களுக்கு துன்பத்தை கொடுக்கறதே. ஹே பரமேஸ்வர மதாயாசம் கிம் நவ்யபயனை வேபனையசி, என்னுடைய துன்பத்தை ஏன் போக்காமல் இருக்காய். கஷ்ய உபக்கிரதைய யாருக்கு நீங்கள் தாட்சிணியப்பட்டுருக்கள், யாருக்கு சகாயம் பண்ணுன்னு என்ன பண்ணாமல் விட்டுட்டு இருக்கள் சொல்லுங்க பார்க்கலாம். வதா ஹே பரமேஸ்வரா சொல்லப்பா. இயம் பிரீதிஷ்டே தவிவா, உங்களுடைய பிரீதி எங்களுக்கு இருக்கமையனால் பரமேஸ்வரா கிருதார்த்தா கலுவயம், நாங்கள் கிருதார்த்தாலாம் ஆயிடுவோம்ப்பா அப்படின்னு இந்த பேராசையை பற்றி ஒரு ஸ்லோகத்தில் சொன்னார். அதே மாதிரியே அடுத்ததாக இந்த ஸ்லோகத்தில் சதா மோஹாட்டவியாம் ஜரதி யுவதி நாம் குஜகிரோ நடத்தியாசாஸ்படதி ஜடிதி ஸ்வைரமபிதா கபின் பிக்ஷோ மே ஹிருதய கபி மத்யந்த சபலம் திருடம் பக்த்யா பத்வா சிவ பவததீனம் குரு விபோ. இந்த மனசு இருக்கே நம்ம மனசு, இதில் ஒரு லட்சணம் சொல்லிட்டார் இந்த மனசுக்கு. மனுஷர்களுக்கு என்னன்னா பேராசை அதிகமாக இருக்கு, அது இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமோ. எப்பொழுதுமே எந்த நிலையிலுக்கு வந்த போதிலும் மனுஷன் இன்னும் முன்னுக்கு வரணும் இன்னுக்கு முன்னுக்கு வரணுங்கிற எண்ணத்திலேயே இருந்துட்டுருக்கான். அது அதோடு இருந்தால் போகிறோம், இன்னொருத்தனை கெடுத்துட்டு தான் முன்னுக்கு வரணும்னு பார்க்குறான் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மனசில் மட்டும் இல்லை, சாபல்யம் ஒன்று ஜாஸ்தியாக இருக்கு. இந்த மனசுக்கு இருக்கக்கூடியதான ரெண்டு தோஷங்களில் இன்னொரு தோஷம் என்னன்னா சாபல்யம். இந்த சாபல்யம்னா சபல சித்தம்னு பேர். ஒரு நிலையில் இருக்காது, இங்கேருந்து அங்கே ஓடுறது அங்கேருந்து இங்கே ஓடுறது, இந்த மனுஷனுடைய சுபாவம் பாருங்கள். ஒவ்வொரு பொருளும் நம்ம இந்த கடையில் வாங்குகிறோம் அந்த கடையில் வாங்குகிறோம்னு மாற்றி மாற்றி வாங்குகிறோம் பார்த்தீங்களா. இங்கேருந்து அங்கே போகிறது அங்கேருந்து இங்கே தாவது இது நன்னா இல்லைங்கிறது இப்படியே பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சபலமாக மனுஷனாக இருக்கக்கூடியதான பதார்த்தம் இருக்க, இது ரெண்டாவது தோஷம் மனசில். இந்த சாபல்யம் ஒரு மாதிரி இல்லாமல் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய சுவாவம் யாருக்குன்னா உலகத்தில் குரங்குக்கு. அது ஒரு இடத்துல நிற்காது, எப்பவும் ஒரு இடத்துல ஒரு க்ஷணம் நிற்காது, இங்கேயும் அங்கேயும் தாவிட்டு தான் இருக்கும். அதான் அதுக்கு சபல சித்தம்னு சபலம்னு சொன்னாலே முதல்ல யாரை சொல்வா, குரங்க சொல்வா. அந்த குரங்கு மாதிரி இருக்கப்பா என்னுடைய மனசு. இந்த மனசை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கூட சொன்ன பேச்சு மாட்டேங்கிறது. குரங்கு அதட்டி வைக்க முடியுமோ, நிறுத்தி வைக்க முடியுமோ? மனுஷாலேயே முடியல. குரங்கு பரியந்தம் போறல, ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காளா, வெளும்புன எழுந்துட்டு சமையல் கட்டுக்கு போய் அங்கே இருக்க ரெண்டு கடலை பருப்பு வாயில் போட்டு வரோம். என்ன குறைஞ்சி போச்சு, வயர் நிறைய சாப்பிட்டாலோ இல்லையோ, மறுபடியும் ஏட்டா இவரு சாப்பிட்லையோ, அப்புறம் போய் ஏதாவது அல்மாரி கதவு திறந்து அப்படி பார்த்துட்டு மறுபடியும் மூடிட்டு வரோம். என்ன சாதிச்சு, அனாவசியமான காரியங்கள் எத்தனை பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட வாழ்க்கையிலே நீங்களே பாருங்க, வேற யாருக்கும் சொல்ல வேண்டாம். நாமவே ஒரு இடத்துல இருக்காமல் இங்கும் அங்கும் போயின்றதுங்கிற சுவாவம். நீங்க ஏன் போலன்னு வயசா எடுத்து எழுதுக்க முடியல, அவ்வளவுதான். ஆனா மனசு மட்டும் இங்கே இங்கேயே ஓடிட்டு இருக்கு எல்லாருக்கும். இப்படி இந்த சாபல்யம் இருக்க, இது ரெண்டாவது தோஷம். இது என்ன பண்றதுன்னு இந்த மனசு சதா மோகாட்டவியாம் சரதி, இந்த மோகாட்டவியில எப்பொழுதும் சுத்தி கொண்டே இருக்கு. மோகம் எனக்கூடியதான காடு, இந்த சம்சாரமானது ஒரு காடா. இந்த காட்டுக்குள்ள இங்கே அங்கேயும் ஓடிக்கொண்டே இருக்கு. இந்த காட்டுல என்னன்னா சிலதெல்லாம் பழம் ரொம்ப நன்னா இருக்கு பார்க்கறதுக்கு, ரொம்ப நன்னா இருக்கேன்னு சாப்பிட்டோமையானால் வாயில் எடுக்கணும். அப்படி விஷபூரிதமான மரங்கள்லாம் வருஷங்கள்லாம் இருக்கும் காட்டல், நமக்கு தெரியாது. ரொம்ப அழகா இருக்கேன் நன்னா இருக்கேன்னு சாப்பிடக்கூடாது. எது தெரியுமோ அதான் சாப்பிடணும். அதே போலயே சில பழங்கள்லாம் இருக்கும், அது என்னடா அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்தா ரொம்ப நன்னா இருக்கும். அப்படி மோகம் ஒன்று சுகமாக இருக்கிறது துன்பமாகவும், துன்பத்தை கொடுக்கறது சுகமாகவும் காண வைக்கிறது இந்த உலகத்தில். பாருங்க அழகாக ரொம்ப நன்னா இருக்கேன். எல்லாம் பிளாஸ்டிக் புட்பம், நிஜம் புட்பத்தை விட அது நல்லா இருக்கு. சில இடத்துல பொம்மை வச்சுருக்கா, அந்த காய்கறி மாதிரி நிஜம் காய்கறி கடையில் பார்க்கறது கூட அவ்வளோ நன்னா இல்லை, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன் சார். கிட்ட போய் பார்த்தா எல்லாம் பிளாஸ்டிக். என்னென்ன நிஜமானதை விட இந்த டூப்ளிகேட் தான் ரொம்ப நன்னா இருக்கு, மனசை கவர்றது. இதான் மோகாட்ட வீடுவே. இது நிஜமா நல்லதோ அது நல்லதாக காணப்படலை, இது நிஜமா பொய்யான பதார்த்தமோ அந்த பொய்யான பதார்த்தம் உண்மையான பதார்த்தத்தை விட அழகாக இருக்கு. ஆனால் இந்த பதார்த்தங்களில் தான் மனுஷியா சுத்தி கொண்டே இருக்கார். சதா மோட்டாட்டவியாம் சரதி. அதோட மட்டும் இல்லை, யுவதி நாம் குச்சகுரோ, ஸ்திரீகள் இடத்துல போயிட்டு இருக்கு இவனுடைய மனசு. அதே மாதிரி அவள் லேசுன்னு வச்சுக்காதீங்க, அவளும் புருஷாளர் தான் போயிட்டு இருக்கு. காரணம் இல்லைன்னா உலகத்துல லவ் எப்படி, யாரை பார்த்தாலும் இந்த லவ்ங்கிறான். பார்த்தேன் சங்காத் சஞ்சாயதே காமஹ, காமாத் க்ரோதோபிஜாயதே, க்ரோதாத்தி சம்மோஹா, சம்மோஹா ஸ்மிருதி விப்ரமஹ, ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசோ. நமக்கு இது தகுமா, நம்ம குடும்ப சூழ்நிலைக்கே இவைகள்லாம் தகுமா, ஒன்றும் யோஜனை பண்ண தெரியல இந்த சந்தர்ப்பத்தில். புத்தி நாசாத் பிரணசியதி என்ன பண்ணுறது. இப்படி ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல ஒரு அபிமானமோ ஒரு அட்ராக்ஷன் வருது பார்த்தீங்களா, இது என்ன இந்த மனசு பண்ணக்கூடியதான வேலை. சதா மோகாட்டவியம் யுவதி நாம் குசகிரௌ நடதே ஆசா சாகாசு. இந்த குரங்கு என்ன பண்றதான், ஆசா சாகாசு பேராசை எனக்கூடியதான கிளைகள்ல இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டே இருக்கு. நடத்தி ஆசா சாகாசு, ஆசை எனக்கூடியதான கிளைகள்ல இது ஆசை பண்ணும், அது ஆசை பண்ணும், இது இருந்தா போறாதா அது வேணும், அது இருக்கே போறாதா இன்னொன்னு வேணும் போறோம்னு என்னைக்காவது நினைச்சோம். நம்ம பாருங்க கிடையாது. மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பேப்பர்ல எத்தனை பதார்த்தம் அட்வர்டைஸ் பண்றான், கிளாசிஃபைடுன்னு ஒரு பேப்பரே போடுறான், போறாதோ அது முழுக்க படிக்கிறான். காலமிருந்து ராமநாதா சொல்றது இல்ல, ராமாயணம் படிக்கிறது இல்ல, இதை படிச்சுட்டு இருக்கான். ஏண்டான உனக்குதான் ஒன்றும் வேண்டாமே, ஒன்றும் வாங்க போறது இல்லையா, என்ன மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கு பார்க்கறேன், பொழுது போக்கின்னு இருக்குமோ. என்ன அட்டத்தி இங்கும் அங்கும் சொல்லி கொண்டிருக்க, எல்லா பக்கத்துலயும் இங்க இருந்தா போறாதான், எப்படி இங்க எப்படி ஒவ்வொரு இடத்துல மயிலாப்பூர் டைம்ஸ், மந்தவள்ளி டைம்ஸ், அடையார் டைம்ஸ், அது வேற இருக்கிற பேப்பர் போறாதுன்னு, இது வேற அந்தூர்ல என்ன இருக்கு இந்த ஊர்ல என்ன இருக்கு, இது இது நம்ம ஆனந்தமா வாச்சுட்டே இருக்கோம் முழுக்க. அதான் ஆசா சா காசு ஜட்டிதி ஸ்வைரமபிதா, இங்கும் அங்கும் சுத்தி கொண்டிருக்கே என் மனசே. பரமேஸ்வரா நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், உன்னிடத்துல ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வச்சுட்டு இருக்கேன். என்ன உனக்கோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, பிச்சை எடுத்துட்டு இருக்க. பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்க, ஒவ்வொரு வீட்லையும் பிச்சை எடுக்க. கபாலின் அவருக்கு தான் கபாலம், கையில மண்டை ஓட வச்சுட்டு இங்கேயும் இங்கேயும் பிச்சை எடுத்துட்டு இருக்கார். அவர் சுவாவம் அப்படி. ஆனா யாருன்னு அவர் சாதாரணமா மட்டும் நினைக்கறியும். அவருடைய ஆத்துக்காரி அம்பாள் இருக்காளே அன்னபூர்ணா, கையில தங்க பாத்திரம், அந்த தங்க பாத்திரத்துக்கு எல்லாத்தையும் ரத்னங்கள்லாம் செதுக்கி இருக்க, அதுக்குள்ள ரத்னங்கள்லாம் செதுக்கினதான தங்க கரண்டி, அந்த தங்க கரண்டி கையில வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கா. அது ஆத்துக்காரி அப்படி இருக்கா, இவர் எப்படி ஒவ்வொரு ஆத்துலயும் பிச்சை எடுத்துட்டு இருக்க. அப்படிதான் அந்த பரமேஸ்வர அபிப்பிராயம் போல இருக்கு. ரெண்டு பேரும் ஆத்துக்காரர் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் தம்பதிகள் ஒரு மாதிரி எண்ணத்தில் இருக்கிறது ரொம்ப ரேர். ஒருத்தர் ஒரு மாதிரினா ஒருத்தர் ஒரு மாதிரி, என்ன பண்றது. ஒருத்தர் எங்க ஆத்துக்கு ஒருத்தர் வந்தார், அம்மா எங்க வேலை பண்ணிட்டு இருக்கேன், ஓஎன்ஜிசியில இருக்கேன். ஆத்துக்காரர் என்ன பண்றாரு, ஏர் இண்டியால பைலட்டா இருக்கார். ஒருத்தர் மேல போறார், ஒரு அம்மா கீழே போறார். இது என்ன விவகாரம், அவ பண்ணக்கூடியதான வியாபாரமே இப்படி இருக்குன்னா நான். ஆனாலும் ஏதோ வாழ்க்கை நடக்கின்றே இருக்கு சார், கல்யாணமும் பண்ணிட்டாச்சு, 30 வருஷம் இருந்துட்டு இருக்கா வாழ்க்கையோட. ஆனா வியாபாரம் என்ன, எல்லா பிரவர்த்திகளும் வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கு. அது மாதிரி பரமேஸ்வரன் என்னடா கபாலின், எல்லா இடத்துலயும் பிச்சை எடுத்துட்டு இருக்கார். அவர் அம்பாளோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கார். ஆனா அந்த அம்மா சொல்றார், ஏ பரமேஸ்வர, நீங்களோ பிச்சை எடுக்கிறீர்கள். பிச்சை எடுக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப நீச்சமான ஒரு தொழில். சில பேர் அதுல வரத்துக்கு முன்னாலே இல்ல போம்பா, சில பேர் உனக்கு வேற வேலை இல்லையாம்பா, டெய்லி வரு, இதெல்லாம் ஏன் சார் கேட்கறது, இருந்தா போடுங்க இல்லைன்னா இல்லப்பான்னு சொல்லிட்டு சும்மா இருந்தா. ஆனா விவகாரம் என்னன்னு, ஏதோ ஒரு தகாத வார்த்தையை போட்டு இருக்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமாண்ணா, எனக்கும் ஒரு சகாயம் பண்ற போல இருக்கும், நீ உனக்கும் ஒரு வசதியா இருக்கும், அதனால என்ன பண்றேன்னா உனக்கு கையில ஒரு குரங்கை கொடுக்குறேன்ப்பா. குரங்க கையில வச்சுங்கோ, இந்த குரங்க வச்சுட்டு நீங்க பிச்சை எடுங்க. இப்ப என்னடா ஆகும், ரொம்ப பிச்சை போடுவா. ஏன் சுலபமா பிச்சை போடுற அப்படின்னா, இந்த குரங்க அட்டியா இருக்கிறவன் குரங்க கொஞ்ச நேரம் இப்படி இப்படி ஆட்டின்டே இருந்தான்னு வச்சுங்களேன், ராமான்னு சொல்லு, அது சொல்லு, இது சொல்லுன்னு ஆட்டின்டே இருந்தா, அந்த ஆத்துல இருக்க குடிக்கிறான் சின்ன குழந்தைகள் இருக்கா பார்த்தீங்களா, அவ வேடிக்கை வந்து பாப்ப, ஒரு 10 நிமிஷம் இவன் இந்த குரங்க ஆட்டின்டே இருந்தா அந்த குழந்தைகள்லாம் சந்தோஷமா பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்கிறமா, அந்த ஆத்துல இருக்கிற மாமி என்ன பண்ணுவோம் தெரியுமா, நான் 2 கையும் அரிசியை கொண்டு வந்து இவருக்கு போடுவா. ஏண்டா, இந்த குழந்தைகளோட நம்ம கட்டி பிடிக்கிறது இந்த வேலை இருக்கிற சந்தர்ப்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்ப 10 நிமிஷம் பார்த்துட்டானோ இல்லையோ, விவகாரம் போனா போறதுன்னு போடுவா. இப்ப என்னாச்சு, உமக்கு நல்லதல்லவா, ஆனா இந்த குரங்கான மனசை என்னால கட்டப்படுத்த முடியல, நான் உனக்கு கொடுத்து விட்டேன், நானும் க்ஷேமமா இருக்கேன். இப்ப ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலா பெனிஃபிட்டா இருக்கப்பா. விவகாரம் என்ன, ஏ பரமேஸ்வரா, என் மனு எனக்கூடியதான குரங்க உனக்கு கொடுக்கிற கப்பாலின் பிட்சோமே ஹிருதி வா ஹிருதய மயி மத்யந்த ஜபலம். ஏ என்னுடைய மனங்கிற குரங்கு, ஹிருதயம் அப்பி ஹிருதய கபியும், என் மனது எனக்கூடியதான குரங்கை உங்ககிட்ட கொடுத்துட்றேன். அத்தியந்த ஜபலம், என்ன இந்த ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறதப்பா, உன்னை பார்த்துட்டே இருந்தால் இன்னொன்று யோஜனை பண்ணுறது. பகவானை ஜபம் பண்ணும்பொழுது வேற என்ன கடை பத்தி யோஜனை என்ன, அந்த 10 நிமிஷம் ஜபம் பண்ணுறதே உட்கார்றதே கஷ்டம், 10 நாளுக்கு கொடுத்துரும் அப்படின்னு உட்கார்ற சமயத்தில் அந்த 10 நிமிஷத்தில் மனசு வேற எங்கெங்கோ கேட்கறது, தான் பெல் அடிக்கிறது, அப்பதான் டெலிபோன் வருது, என்ன பண்றது தெரியலையே, இப்படி இவ்வளவு கட்டப்பட்டு இருக்கேனே பரமேஸ்வர, என்னுடைய மனசு நிக்க மாட்டேங்கிறதப்பா, ஆகையால் நான் இதை உனக்கு கொடுத்தேன். அப்புறம் பரமேஸ்வரன் கேட்கிறாராம், நீ எனக்கு குரங்க கொடுத்து விடுவ, அந்த குரங்க நான் எப்படி பிடிச்சுக்கிறது, அது மாதிரி என்னையும் கீறி விட்டு போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன். இப்ப குரங்க பிடிச்சுக்கிறதுங்க ரொம்ப கட்டமாப்பா, உன் குரங்கிட்டே இருக்கட்டும், என்கிட்ட வேண்டான்ட்டார் பரமேஸ்வரன், என்ன பண்ணுவே, அதுக்கு தான் சொல்றார் உனக்கு ஒரு உபாயம் வேற பண்றேன்ப்பா. என்ன குரங்க என்ன பண்ணுன்னார், குரங்கு கழுத்துல இல்லையா அதனுடைய வயத்திலேயோ கயிறை கட்டிவிடுவா, அந்த கயிறை அதை கட்டிவிட்டு இந்த கயிறுடைய இன்னொரு நுனி இருக்கு பத்தில இதை கையில வச்சுக்கோ. அப்ப என்ன ஆகும், அந்த குரங்கு இங்கே இருக்காது, அது எங்க எங்கே சுத்திட்டு இருக்கும், சுத்திட்டு இருந்தாலும் அது ஓடி போகாம அந்த கயிறை நீ ஒரு கையில பிடிச்சுக்கலாம். இப்ப குரங்குக்கும் சந்தோஷம், ஏன்னா தன் கையில பிடிச்சுக்கல பாத்தீங்களா, இது பாட்டுக்கு இங்கே இங்கே சுத்தரை விடுறார், ஆகையால் அதுக்கும் சந்தோஷம், உன்னை விட்டு போயிட்டாதுன்னு உனக்கும் தைரியம் இருக்கும், விவகாரம் ஆனந்தமாக பிச்சை எடுக்கலாம்ப்பா, நன்னா கிடைக்கும் உனக்கு. ஏ பரமேஸ்வரா, ஆகையால் இது பண்ணுனர், ஓஹோ என்ன கயறுன்னு, உன் மனசை கட்டக்கூடியதான கயறு இது, மனசுங்கிற குரங்க கட்டணும், அதுக்கு என்ன கயறுன்னர், பக்திங்கிற ஒரு கயரை தரேன், திருடம் பக்தியா பத்வா, ஹே பரமேஸ்வர, திருடமாக சாதாரணமா இல்ல, இது கட்டக்கூடியதான ஒரு பக்தி இருக்கு, அந்த பக்தியானது எப்பவுமே அறுந்து போகாது, சாதாரண கயிறா இருந்தா அறுந்து போயிடும், இது திருடமான பக்திங்கிற ஒரு கயிறோட ரொம்ப பத்வா சிவா பபததீனம் குரு விபோ, ஹே பரமேஸ்வரா, உங்களுக்கு அதீனமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற அயல் மசதா மோகாட்டவியாம் சரதி யுவதீனாம் குசகிரௌ நடதி ஆசாசாகாசு அடதி ஜடிதி ஸ்வைரமபிதஹ கபாலின் பிட்சோமே ஹ்ருதய கவிம் அத்யந்த ஜபலம் த்ருடம்த்யா பத்வா சிவ பவததீனம் குரு விபோ. இந்த குரங்கு எப்படி இருக்கு, இந்த மனசுங்கிறது குரங்கு மாதிரிங்க, இந்த குரங்கை பத்தி சொல்லும் பொழுது கபிரபி கபிசாயன மதமத்தா விருச்சிகே நிஜ சந்தட்டா கிம் ரூமோ சஸ்ய வைக்லவ்யம். ஸ்வபாவமாகவே குரங்காது, அந்த குரங்கு என்ன பண்ணிட்டுன்னு, சாதாரணமாக களைகள்ல எங்கேயும் எங்கேயும் ஏறியும் எங்கேயும் ஓடிட்டு இருக்கும், ஒரு நாளைக்கு அதை என்ன பண்ணிட்டு பனைமரத்துக்கு மேலே ஏறித்தான், அதுக்கு ஒரு ஐடியா தோணிட்டு எவ்வளோ ஹைட்டாக இருக்கு அந்த பனை மரத்துக்கு மேலே ஏறுவோம் அப்படின்னு சந்தோஷமாக ஏறிச்சு. ஏறினதுமே அந்த என்னாச்சுன்னு அந்த பனை மரத்தில் என்ன பண்ணியிருக்கான், ஒரு குடத்தை கட்டி வச்சுருக்கான். அந்த குடத்தில் கொஞ்சம் சுண்ணாம்பை போட்டு பண்ணி வச்சுருக்கான். அது என்னாச்சுன்னு அதில் கல் டாட்ராப்பாக விழருது. இந்த குரங்கு எங்கே போச்சு, இது குரங்கோ இல்லையோ, அதுக்கு இது பார்த்து யாரோ என்னமோ கட்டி வச்சுருக்கேன், இதில் என்ன இருக்குதுன்னு கையால் ஒரு அடி அடிச்சிடும். அது உடஞ்சதுமே என்னாச்சுன்னு அது நல்லா சாப்பிட்டு எடுத்து, அது ருச்சி கண்டு எடுத்து, ருச்சி கண்டதுமே என்னாச்சுன்னு முழுக்க சாப்பிட்டு எடுத்து சாப்பிட்டது. சாதாரணமாகவே குரங்கு ஒரு இடத்துல இருக்காது, இது வேற கல்ல வேற சாப்பிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இங்கேருந்து அங்கே பறக்கிறது, அங்கேருந்து இங்கே தாவறது, தாவிண்டே இருக்கிற காலத்தில் திடீர்னு என்னாச்சுன்னு அந்த இதில் கருந்தேடு ஒன்று இருந்தது. பனை மரத்துக்குள்ளே கருந்தேடு இருக்கும். இது குரங்கு தெரியாமன்னா அது வேற கொட்டித்தது வேற. இது சொல்லணுமா கிம்ப்ரூமோ தஸ்ய வைக்லவ்யம் கபிரபி காபிசாயன மத மத்தா காபிசாயனம். காபிசாயனம்னா கல், அந்த பணங்களில் சாட்டத்தினால கொளுத்து போயிருக்கு. போராத குறைக்கு அது வேற தேள் வேற கொட்டித்து சுவாவமாகவே குரங்கு. அது சொல்லணுமா, அப்படித்தான் இருக்கு நம்ம மனசு. சுவாவமாகவே ஒரு இடத்த நிற்காது. அதுக்கு என்ன பண்ணிவிட்டோன்னார், அதுக்கு இந்த பணத்தாசை வேற பிடிச்சுட்டு கொடுத்து, இந்த ரெண்டும் இல்லாமல் பாப்பைகளுடைய சம்பந்தம் வேற வந்துடுது. இப்படி இருக்க, ஏ பரமேஸ்வரா நீ தாமப்பா காப்பாற்றணும் என்ன அப்படின்னு இந்த துராசான்னு ஒரு தோஷம், அதுக்கு மேல மோகாட்டவி மோகம்ங்கிற ஒரு தோஷம், இந்த ரெண்டு தோஷத்தோட கவலைப்படக்கூடியதான இந்த குரங்கை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு பரமேஸ்வரனை காப்பாத்தின்னு இருக்க, பரமேஸ்வரனை பிரார்த்திச்சுட்டு இருக்க. இத சொல்லக்கூடியதான இந்த அம்சத்துல தேவி பாகவதத்துல ஒரு சின்ன கதை, பரமேஸ்வரனை பத்தி சொல்லக்கூடியதான ஸ்வரூபத்துல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா எப்படின்னார், பரோபகாரின்னு பேர் அவருக்கு, அவர் பேரே அப்படி வச்சிருக்கு. ரொம்ப நல்லவர், அழகா எல்லோருக்கும் சகாயம் பண்ணி கொண்டிருக்கவர், ராஜ்யத்துல எல்லோருக்கும் நல்லது ஏற்படணும் அப்படின்னு இருந்துட்டு எல்லோருக்கும் எந்த துன்பமும் இல்லாம காப்பாற்றணும்னு இருந்துட்டு இருக்கிறவர். அவர் ஜனகர் மாதிரி இருந்தாராம். ஜனகர் எப்படி இருந்தார், தனக்குன்னு ஒண்ணும் வச்சுக்கப்படாது, ஜனங்களுக்கு எல்லோரும் சகாயம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தார். அது மாதிரி வாழணும்னு வச்சுட்டார். அந்த பரோபகாரி ராஜா இருக்காரு, அவர் சிம்மாசனத்தை உட்கார்ந்துட்டு இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கு ஒரு சன்னியாசி வந்தார். சன்னியாசி வந்ததுமே எப்படின்னார், நேராக அவர் சிம்மாசனத்தை உட்கார்ந்தா ஜனங்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கார், ஒரு சன்னியாசி நேராக யாரையும் தங்க தடங்கள் இல்லாமல் நேராக ராஜாக்கு முன்னால் வந்து வந்துட்டார். இங்கே இருக்கிற மந்திரிகள் என்ன அவள்லாம் பார்த்தா நடுங்கிறா, என்னடா இது, சொல்லிட்டு வர வேண்டாமா, வந்தாலும் வந்து சைட்ல நம்ம ராஜாவை பத்தி பர்மிஷன் இல்லாம கிட்ட வரப்படாதான்னு மேல வந்து ராஜா பக்கத்து வரைக்கும் வந்து விட்டாரே அப்படின்னு நடுங்கிறார். ராஜா ஒன்னும் சொல்லல, அவர்கிட்ட வந்ததுமே எழுந்து நின்றுண்டார், நமஸ்காரம் பண்ணினார், கை கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு, சுவாமி என்ன வேணும், நீங்க யாரு என்ன ஏதுன்னு அவர் சொல்றார். அந்த சன்னியாசி சொல்றார், ரொம்ப சந்தோஷம், நீங்க உங்களை பத்தி நல்லா கேட்டிருக்கேன், ஊர் முழுக்க பேசிக்கிறா, உங்களுடைய நல்ல குணமானது என்ன உங்கள்கிட்ட வரவழிச்சது அப்படிங்கிறார். இவர் பார்த்தா ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, என்னால் உங்களுக்கு என்ன பண்ணுமோ சொல்லுங்க அப்படிங்கிறார். அவர் பார்த்தார், ஒன்றுமே பதில் சொல்லலை. என்ன என்ன வேணும்னு என்ன கேட்கறது, அவரோ எல்லாம் திறந்தவர். சன்னியாசிவே ராஜா கிட்ட என்ன வேணும்னு கேட்பார், எல்லாம் விட்டுட்டு வந்தவர் அவர். அப்படியும் கொஞ்ச நேரம் யோஜனை பண்ணுறார். இந்த ராஜா சொன்னார், நான் ஏதாவது உங்களுக்கு சகாயம் பண்ணணும், பெரியவா வந்திருக்கேள், நீங்கள் உங்கள் போல பெரியவாள்லாம் வந்தேன்னா பக்தாள் வந்தாள்னா லோகத்துக்கு க்ஷேமம், என்ன வேணும் சொல்லுங்கன்னார். அவர் அப்படியே பண்ணார், உன் ராஜ்யத்தை கொடுன்ட்டார். என்னது ஒன்றும் புரியலையே, துராசா பூயிட்ட ஞாபகம் தெரிஞ்சவருக்கு, ராஜ்யத்தை கொடுன்னார். இவர் பார்த்தார், எப்படி வாழறார் தெரியுமோ, தனது எதுவும் இல்லைங்கிற எண்ணத்தில் வாழ்ந்துட்டுருக்காரா இந்த பரோபகாரி ராஜா. என்ன பண்ணினார், அப்படியே ஆகட்டும்னார். மந்திரிகளை சொன்னார், இந்த மேல ராஜா இவருன்ட்டார், ஒரு கையில் ஒரு சின்ன ஒரு டம்ளரையும் ஒரு கம்பளையும் கொடுங்கன்னார். கொடுத்துட்டு வாங்கிட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டார். இப்போ பாட்டுக்கு போய் காட்டுக்கு போயிட்டு இந்த காட்டில் நடந்துட்டே இருக்க, ஒன்றுமே இல்லையே, இதுவரை எனக்கு வேணும்னு நினைச்சார், ராஜ்யத்தை இருந்தார், அடுத்த கட்டணம் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் விட்டு விட்டு போயிட்டார். இந்த அப்படி போறவருக்கு என்ன ஆச்சுன்னு, ஒரு காட்டுக்குள்ள போகும் பொழுது ரொம்ப தாகமாக இருந்தது, தாகமாக இருக்கிறதா என்ன பண்ணினான்னா, அங்கே பக்கத்தில் ஒரு கிணறு தீர்த்தம் இருக்கான்னு பார்த்தார். ஒரு பெரிய கிணறு, அந்த கிணறுக்குள்ளே எட்டி பார்க்குறார். எட்டி பார்த்தா அங்கே என்ன சொன்னார், நாலு பிராணிகள் அழுதுண்டிருக்கான். ஒரு மனுஷன், ஒரு சிம்மம், ஒரு பாம்பு, நல்ல விஷப்பாம்பு, இந்த நாகப்பாம்பு ஒன்று, ஒரு குரங்கு. இந்த நாளும் என்னை காப்பாத்துங்கோ என்னை காப்பாத்துங்கோன்னு கத்துண்டே இருக்கு. இந்த சிம்மம் இந்த மனுஷனை கொண்டு சாப்பிடப்படாதோ, இல்லை இந்த குரங்கு அது இங்கே அங்கேயே போகப்படாதோ, நானும் பசிக்கு ரொம்ப வருண்டு கஷ்டப்பட்டு எங்களை காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோன்னு சொல்றேன். இவர் பார்த்தாராம், ஆடா ஆடாடா, நம்ம இங்கே வந்து ராஜ்யத்தை விட்டு இங்கே வந்திருக்கோம், உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும் சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்தில் இருந்துட்டுருக்கோம், தீர்த்தம் இருக்கு அதை சாப்பிடணும்னு பார்த்தா இவளை எடுத்து வைக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு அங்கே இங்கேயும் தேடி ஒரு கயிறை கொண்டு வந்து என்ன பண்ணாரா, ஒவ்வொருத்தரையும் வெளியில் எடுக்கணும்னு தீர்மானம் பண்ணுற. முதல்ல இந்த சிம்மத்தை வெளியில் எடுத்தாரா, சிம்மத்தை வெளியில் எடுத்ததுமே அந்த சிம்மம் பார்த்துட்டு, நீங்கள் நல்ல காரியம் பண்ணியிருக்கல, என்ன கணத்தில் நான் பிராணை விட்டுருக்கேன், எவ்வளோ எம்பி எம்பி பார்த்துருக்கேன், என்னால் முடியல வெளியில் வரத்துக்கு, இருந்தாலும் நீங்கள் எப்படி சகாயம் பண்ணி ரொம்ப கட்டப்பட்டு என்னை எடுத்துட்டேன், நான் உங்களை கொல்லலாம், ஆனால் சகாயம் பண்ணினவளை நான் கிருத்தக்னன் இல்லை, சகாயம் பண்ணினவளை நான் கொல்ல மாட்டேன், நான் வந்து தண்டத்தில் இருக்கேன், நீங்கள் எப்பாவது வரதா இருந்தால் வந்தேன்னா என்னை வந்து பாருங்க, முடிஞ்ச சகாயம் பண்ணுறேன், ஆனால் போகிறப்போ மட்டும் ஒரு சின்ன வார்த்தை சொல்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, மீதி எல்லாரையும் வெளியில் எடுத்துடல, அந்த மனுஷனை மட்டும் எடுக்காதுங்க வெளியில் அப்படின்னு சொல்லி. இவர் பார்த்தாராம், நான் இந்த சிம்மத்தை எடுத்ததுக்கே இந்த சிம்மம் சகாயப்படுத்து பரவாயில்லைன்னு நினச்சேன், கடைசியில் இப்படி சொல்றது என்ன ஏது தெரியலையே, சரி பார்ப்போம் அப்படின்னு அது போயிடுச்சு. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணினார், இவர் அந்த கயிறை உள்ள விட்டார். உள்ள விட்டதுமே அந்த பாம்பு கிடக்கடான அதை பிடிச்சிட்டு வெளியில் வந்துட்டு, வெளியில் வந்ததுமே அது நினச்சதான், நான் விஷப்பாம்பு, நிஜமாக எனக்கு பசியாக இருக்கு, இருந்தாலும் மனுஷனை நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஏதோ தவக்கலாம் எலி அது போல் பிராணி தான் வேணும், இருந்தாலும் நீங்கள் சகாயம் பண்ணிருக்கல், ஆனால் உங்களை போட்டேன்னா உங்களை கடிக்க மாட்டேன், நீங்கள் சகாயம் பண்ணிருக்கல், எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்கேள், ஆக ஒன்று சொல்கிறேன், நான் நீங்கள் எப்போ வாழ்க்கையில் இக்கடான ஒரு சந்தர்ப்பம் வரதோ அப்போ என்ன நினச்சுண்டா போகிறோம் அந்த இடத்துக்கு வந்துடுவேன், எனக்கு அந்த சக்தி இருக்கு, அதில் வாழ்க்கையில் உங்களுக்கு நிஜமாக கஷ்டமாக இருக்கமையானால் எங்கிட்ட வாங்க என்ன நனைங்கோ போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது பாட்டுக்கு அது போயிடுது. இவரும் பார்த்தாராம், போகிறப்போ ஒரு வார்த்தை சொல்லிருக்கு, சுவாமி ஒரு வார்த்தை சொல்கிறேன், மரியாதை இருங்கோ, நீங்கள் மனுஷனை மட்டும் வெளியில் எடுக்காதுங்க, உங்களுக்கு தான் ஆபத்து, அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. இந்த ராஜாவுக்கு மறுபடியும் சந்தேகம் வந்துடுது, நாலு பேர் இருக்கா, நாலு பேர்லையும் இந்த மனுஷனோட ஏன் இவன் மேலே இவ்வளோ கோபம், கொண்டு இருக்கலாமே, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. சரி, என்ன விஷயம் தெரியலையே, இல்லாம ரொம்ப துராசா பூயிஷ்டன், பேராசை கொள்ளவன், எந்த செயலாவதும் பண்ணுவான், உங்களுக்கே அபகாரம் பண்ணிவிடுவான், அவன் மட்டும் சகாயம் பண்ணாதீங்கோங்கிறதான் அந்த பாம்பு. சரின்னு பார்த்தார், மறுபடியும் கயிறை விட்டார். இந்த தினம் கிட்டப்ப குரங்கு தாவி அதை பிடிச்சுட்டு பிடிச்சுட்டு வெளியில வந்தது. வெளியில வந்தவர் அது சொல்லியிருத்தான், அந்த குரங்கு நான் தெரியாம இதுல விழுந்து விட்டேன், இந்த களத்துக்குள்ள எப்படி இப்படி தாவரத்தில் மூடின்றது மேலே இருக்கக்கூடியதான கொடிகள்லாம் கை ஸ்லிப்பாகி உள்ளே விழுந்து விட்டேன், அதுக்கப்புறம் வெளியில் வர முடியல, என்னை காப்பாத்தினேன் நீங்கள், ரொம்ப சந்தோஷம், ஆனால் மனுஷனுக்கும் குரங்கும் எப்பவுமே விரோதமே கிடையாது, அதனால் நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன், நீங்கள் எனக்கும் சகாயம் பண்ணிருக்கேன், ஆனால் உங்களுக்கு நீங்கள் பண்ண சகாயம் மட்டும் நான் மறக்க மாட்டேன், ஏதோ ஒரு சமயத்தில் உங்களுக்கு நான் சகாயம் பண்ணுறேன், நானும் தண்டக்காரனை தத்துக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறப்ப மனுஷனை வெளியில் எடுக்காதீங்க போகிறோம், அவரத்தை தான் இருக்கா, நீங்கள் உங்கள் வேலையில் பாருங்கள், தீர்த்தத்தை பிடிச்சோன்னு போயிட்டே இருங்க அப்படின்னு. மூணு பேரும் போயாச்சு, இவரத்தை தான் இருக்கார், அந்த மனுஷன் தான் இருக்கார், அந்த கவலையில் அவர் சொல்லிட்டு இருக்காரா, அரையப்பா என்னை எடுங்கோ வெளியில் எடுங்கோ, பசியாக இருக்க, ரொம்ப சிரமமாக இருக்க, என்னால் தாங்க முடியல, வெளியில் வர முடியல, வெளியில் வந்தால் அதை பிச்சை எடுத்தனாலும் சாப்பிடுவேன்னாராம். இவர் பார்த்தார், இந்த ராஜாவுக்கு எல்லோருக்கும் சகாயம் பண்ணி வழங்கும், என்ன ஆக போறது அப்படின்னு நினைச்சுண்டு இவர் என்ன பண்ணினார், அந்த மனுஷனும் பிடிச்சி இழுத்தார் வெளியில வந்தது. வெளியில வந்த பிறகு அவர், ராஜா நீங்க எனக்கு ரொம்ப சகாயம் பண்ணிருக்கீள், ரொம்ப நமஸ்காரம், நான் உதயபுரத்துக்கு சேர்ந்தவன், அந்த ஊர்ல ஒரு நாங்க வந்து இந்த தங்க வகையெல்லாம் தங்க நகைகள்லாம் பண்ணக்கூடியதான ஆச்சாரியா இருக்கேன், நீங்க அந்த பக்கம் வந்தேன்னு வாங்க, ஏதாவது சகாயம் பண்ண முடியும்னா அந்த சந்தர்ப்பத்தில் சகாயம் முடியும்னா பண்ணுறேன் அப்படின்ட்டார் இவர். சரின்னார் இவர். கடைசியில் என்ன ஆனந்தமாக அந்த தீர்த்தத்தை தேடுறார், போயிட்டே இருக்கார். இவர் மட்டும் காட்டில் தபஸ் பண்ணிட்டு அந்தந்த இடத்துக்கு போயிட்டே இருக்கார். எல்லாத்தையும் விட்டாரோ இல்லையோ, ராஜ்யம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் நமக்கு பகவான் சகாயம் பண்ணக்கூடியதான நிலையில் ராஜாவாக வைத்து இருக்கும் பொழுது என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிடும். இப்போ பகவான் நம்மகிட்ட வந்து ராஜ்யத்தை வாங்கிட்டார், ஆகையால் நமக்கு ஒன்றும் வேண்டியதில் பகவான் நாம சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். இவர் சில மாதம் ஆச்சு, 5-6 மாதம் போயிட்டே இருக்கிறப்ப ஒரு நாளைக்கு தண்டக்காரணத்துக்குள்ளே பூந்துண்டார். இவர் பூந்துண்டு இருக்கிற காலத்தில் சிம்மம் பார்த்ததான் இவரை. கிட்ட வந்து ரொம்ப கிட்ட வந்து அதுக்கப்புறம் வாங்கன்னு கூப்பிட்டு, இந்த ராஜாவுக்கு மரியாதை பாருங்க, எல்லாத்தையும் விட்ட ராஜாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு அங்கே இருக்கக்கூடியதான அத்தனை மிருகங்களையும் கூப்பிட்டதான் அந்த சிம்மம். ஏன்னா சிம்மம் காட்டுக்கு ராஜாவோ இல்லையோ, அத்தனை பேரும் இந்த ராஜாவுக்கு வணங்கன்னு சொல்லித்தான். யானைகள்லாம் வணங்குறதான் அதுக்கு. இவர் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதுக்கு ஆகாரம்லாம் கொடுத்தது, கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணித்தான், ஒரு அழகான ரத்னங்கள்லாம் பண்ணி தங்கத்தில் பண்ணினதான மாலையை கொடுத்ததான் இவருக்கு, இந்த ராஜாவுக்கு. இவர் பார்த்தார், நானும் எல்லாத்தையும் திறந்து வந்திருக்கேன், எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை, எனக்கு எதுலையும் ஆசை இல்லை, ஆசை இருக்கிறவாளை கொடுங்க, ஆசை இல்லாதவாளை கொடுத்து ஒரு லாபமும் இல்லை அப்படின்னு அதை திருப்பி கொடுத்துட்டார் சிம்மத்துக்கு. ஆனால் அந்த சிம்மம் சொல்லித்தான், அதெல்லாம் வேண்டாம், உங்களை கொடுத்தது கொடுத்ததான், நீங்கள் இதை போட்டுங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு சரின்னு போட்டுண்டு இவர் பாட்டுக்கிட்டே இருக்கார். போய் போய் அப்படி தண்டக்காரன்லாம் தாண்டினார், உதயபுரத்துக்கு போகிறார். அங்கே போனதுமே என்னாச்சுனார், ராஜா அவனுடைய ஆஸ்தானம் இருக்கோ இல்லையோ அங்கே போகலாம் அப்படின்னு அந்த பக்கத்தில் போகும் பொழுது இவர் பார்த்தாராம், யார் இந்த தட்டன்னு பார்த்தார். பார்த்துட்டு ஓஹோ நீங்கள் தானே வாங்கும்னு சொல்லி இவருக்கு ஏதோ மரியாதை பண்ணி பார்த்துட்ட பிறகு இவர் கழுத்தில் இருக்கிற மாலையை பார்த்தாராம். ஓஹோ எவ்வளோ அழகாக இருக்கு, ஏதுன்னு நினச்சேன்னு ஏதுன்னார். இவர் காட்டில் போனேன், அந்த சிம்மம் எனக்கு கொடுத்தது, நான் இன்னைக்கு காப்பாற்றின இல்லையா உங்களுக்கு முன்னாலேன்னாரன். இவர் பார்த்தார், அடாடா எவ்வளோ அழகான மாலை, நாம் பண்ணின மாலை இல்லவா அது, இந்த தட்டான் தான் அந்த மாலையை பண்ணியிருக்கான், அது ராஜாவனுடைய பையனுக்காக இளையராஜாவுக்காக பண்ணியிருக்கார். பண்ணின மாலை என்னாச்சு, அதை பண்ணி ராஜாவுக்கு கொடுத்துருக்கார், அந்த ராஜபுத்திரன் அதை வாங்கிட்டு கழுத்தில் போட்டுண்டு காட்டுக்கு போயிருக்கார். காட்டுக்கு போக போய் என்ன பண்ணித்தனர், யாரோ ஒருத்தர் கொண்டு விட்டார், அது போயிடுது. இது எங்கே போனார், யார் போனார், என்ன ஆச்சுன்னு மாலையும் காணும், இளவரசனும் காணும். ரொம்ப கவலைப்பட்டிருந்தார் ராஜா. இப்போ நான் இந்த மாலையை கொடுத்தேன்னு வச்சுக்கலாம் ராஜாவுக்கு, ரொம்ப சந்தோஷப்படுவார், எனக்கு ஏதாவது இந்த மாலை எனக்கு கொடுத்தாலும் கொடுப்பார், அதோட நிறைய பணத்தையும் எனக்கு கொடுப்பார் அப்படின்னு நினச்சிருந்தான். அதுக்கப்புறம் ஒரு ஆசை, ஒரு கெட்ட ஆசை அவனுக்கு வந்துருத்தான், இந்த மனுஷன் இருக்காரோ இல்லையோ, இவர் தான் ராஜாவை கொன்னவர், இளையராஜாவை கொன்னவர், நான் என்ன பிடிச்சி கொடுத்துட்டேன்னா எனக்கு ராஜ்யத்தையும் கொடுப்பார், மாலையும் கொடுப்பார், 2-3 கிராமத்தையும் கொடுப்பார் அப்படின்னு நினச்சுண்டு என்ன பண்ணினானா, நீங்கள் வாங்கோ ராஜாட்ட அழிச்சுன்னு போறேன்னு சொல்லிவிட்டு போல சொல்லிவிட்டான். ராஜாவுக்கு கோபம் வந்து நிச்சயமாயிடுது, ஏன்னா இந்த மாலை தான் அந்த மாலை, தனக்கு நன்னா ஞாபகம் இருக்கு, இவன் பண்ணின தட்டான் பண்ணினதுன்னு தெரியும், இந்த மாலையும் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டார், அதோட இவரோ இங்கே கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னார். பார்த்த சரின்னு இந்த மனுஷனுக்கு கொண்டு விடுங்கோ அப்படின்னு தூக்கு தண்டா போட்டார். இப்போ பார்த்தாராம், குரங்கு சொல்லித்து, சிம்மன் சொல்லித்து, பாம்பு சொல்லித்து, ஒத்த சொன்ன வார்த்தையும் கேட்கலையே, ஏதாவது சரம் ஒரு தரம் யாராவது சொன்னால் தப்புன்னு நினைக்கலாம், உலகத்தில் இருக்க எல்லா பிராணிகளும் சொன்னாலும் போகலையே, இவனுக்கு எவ்வளோ ஆசை இருக்க பார்த்தேல, தன்னை காப்பாத்தினவனையே தான் கொல்லணும்னு நினைச்சுட்டு பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கானே, நிஜமா துராசா போயிட்ட இவன் தான், இருந்தாலும் இப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சுண்டு இருக்க, கரெக்டா அந்த சந்தர்ப்பத்துல இவருக்கு கொல்ற சமயத்துல என்ன பண்ணிட்டு அந்த பாம்பு ஓடி வந்துட்டான். ஓடி வந்து என்ன சொல்லிட்டு, ராஜாவே இதோ பாருங்க, கவலையே படாதீங்க, நான் அன்னைக்கே வார்னிங் கொடுத்தேன், இந்த பேராசை பிடிச்ச வாழ்க்க சேரப்படாது, உலகத்தில் மனுஷர்களுக்கு சத்சங்கம் தான் வேணுமே தவிர துஷ்சங்கம் கூடாதுன்னு சொன்னேன், நீங்கள் கேட்கலை, போனா போகிறது நான் ஒன்று சொல்கிறேன், என்னென்ன இப்போ ராஜா வருவார், ராஜாவனுடைய நிலை என்னென்ன, தூக்கு தண்டனை போடுறவாள்ல அந்த சமயத்தில் தான் வந்து நேராக பார்ப்பார், நிஜமே தண்டனை போடுறாளா இல்லை வேற யாருக்காக அதை போட்டுருவாளான்ட்டு அவர் வருவார். அந்த சந்தர்ப்பத்தில் நான் அந்த ராஜாவை ஒரு கடிச்சு விடுறேன், கடிச்சதுமே 2 நிமிஷத்தில் பிராணனை விட்டுருவார். ஆனால் அவர் கடிச்சதுமே நான் என்ன பண்ணுறேன், இந்த மந்திரம் சொல்லுங்க நீங்க சொன்னா நான் முருகன் ராஜா பழச்சு விடுவார், அவர் உங்களுக்கு சாயம் பண்ணுவார் அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு மந்திரத்தையும் இவர்கிட்ட சொல்லிவிட்டு அதை ரெடியாக காத்துட்டுருக்க மறவா. ராஜா அங்கே வந்த ஒரு போடு போட்டது ராஜாவை அங்கேயே கக்கிண்டார், கீழே விழுந்து விட்டார். அத்தனை பேரும் மந்திரிகள் என்ன மற்ற சைனிகர்கள்லாம் யாரும் ஒன்றுமே சொல்ல முடியல, என்ன இப்போ இவனுக்கு தூக்கு போடுறதை விட ராஜாவுக்கு எழுந்துருச்சு, அதான் ரொம்ப கஷ்டம்னு நினச்சோண்டு அங்கேயே பார்த்துட்டு இருக்கார். இவர் என்ன பண்ணார், அவளோட சொன்னாலாம் எனக்கு ஒரு மந்திரம் தெரியும், அந்த மந்திரத்தினால புழக்க வைக்கிறேன். அவள்லாம் கேட்கல, என்ன பண்ணினார், வைத்தியாளெல்லாம் கூப்பிட்டா, வைத்தியாளெல்லாம் கிட்ட வந்து பார்த்து சுவாமின்னு அவர் காலமாயிட்டார் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. இவர் சொல்றார், நான் வேணா மந்திரம் போட்டு பார்க்குறேன் அப்படின்னார். சரி பாருங்கன்னு கரெக்டாக வர மன்னார் கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டார் கீழே இருந்து, இந்த மந்திரத்தை சொல்லி அவர் மேலே தடவினாரா. ஒரு செகண்டுக்கு ராஜா என்ன பண்ணார், கண்ணை திறந்தார் நின்னார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னார், சௌக்கியமாக ஆனந்தமாக சிரித்து பேசினாரா, இங்கே மந்திரிகள்லாம் சொன்னார் இவர் தான் உங்களை காப்பாத்தினார். ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டார். யாருக்கு மரண தண்டனை கொடுத்தாரோ அவருக்கே என்ன பண்ணினார், அவருக்கு சந்தோஷப்பட்டு மறுபடியும் அவருக்கு எல்லாம் எடுத்துவிட்டு நிறைய காசெல்லாம் கொடுத்து என்ன ஏது நீங்க யாருன்னு கேட்ட இப்ப அத்தனை விஷயமும் சொன்னாராம். சொன்ன பிறகு மாட்டின்டாமா, நீங்க வந்து தப்பு பண்றது மட்டும் இல்லாமல் பொய் சொல்லி இன்னொரு வியக்தியை பிடிக்க வச்சுள்ள ரொம்ப கஷ்டம் தப்பான காரியமாச்சு மரண தண்டனை கொடுத்த யாருக்கு தட்டானுக்கு. இவர் சொன்னாராம் அந்த காரியம் பண்ணாதீங்க, மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம், அந்த ஆசையானது பேராசையா போயிடுது, பேராசை இருக்கிறவனை கொன்னா ஏதாவது லாபம் உண்டோ, அவனை பண்ண வேண்டான்னு ராஜாவுக்கு சொன்னார். ராஜா என்ன பண்ணார், அவருக்கு ஏதோ கொஞ்சம் பணம் அனு கொடுத்து இந்த ராஜ்யத்தில் இருக்கப்படாதுன்னு வெளியில் அனுப்பிச்சுட்டார். சரி, இந்த வெளியில் அனுப்பிச்ச பிறகு இவர் என்ன பண்ணார், அந்த ராஜாவுக்கிட்ட சொன்னார், கொஞ்ச நாள் இருந்தார், நான் வெறுமனை ஆண்டியாக சுற்றிட்டு இருக்கேன், எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்பினார். இவர் கொஞ்ச தூரம் கிளம்பின பிறகு மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள போகிற பொழுது அந்த குரங்கு எதிர்க்க வந்தது. அந்த குரங்கு என்ன பண்ணிட்டுனர், ராஜாவை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா, என்ன ஏது எங்கெங்கே பார்த்தாள் என்ன ஏதுன்னு கேட்டு அந்த ராஜாவுக்கு ஒரு பழத்தை கொடுத்ததான், இந்த பழமானது இது அமிர்த பழம்னு பேரப்பா, இந்த பழத்தை சாப்பிட்டவாளுக்கு ரொம்ப நாள் நீண்ட நாள் ஆயுளோட ஆரோக்கியத்தோட இருக்கலாம், கிழத்தனம் வராது, உடம்புல சக்தி இருக்கும், நீண்ட நாள் இருக்கலாம், அதான் தேடிட்டே இருந்தா நீங்க பார்த்தே உங்களுக்கு நல்ல காலம் பார்த்தேன், நான் சகாயம் பண்ணோம்னு இந்த அங்கம் கொடுக்குறேன். இதை வாங்கிட்டாரா இவர், எனக்கு என்ன வேணும் இந்த பழத்தோட என்ன பிரயோஜனம், நான் நீண்ட நாள் வாழணும்னு ஆசை இல்லை எனக்கு, ஆனால் யாருக்காவது உபயோகப்படக்கூடியதான மனுஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் நான் கேள்விப்பட்டேன், எங்கிட்டேருந்து ஒரு சன்னியாசி ராஜ்யத்தை வாங்கிட்டார் இல்லவா, அவருக்கு கொடுக்கணும் இது, ஏன்னா அண்ணியிலிருந்து இது வரைக்கும் அந்த ராஜ்யத்தில் ஒரு துன்பமும் இல்லாமல் காப்பாற்றலான்னு விழுந்துட்டு இருக்கு, நல்லவாளுக்கு கொடுத்தா வா நிஜமாகவே சௌக்கியமாக வாழலாம், நல்லது நடக்கும் அப்படின்னு அவருக்கு குணம் நினைச்சுண்டு அவர் போனாராம். இங்கே எல்லாத்தையும் விட்டு மறுபடியும் ரிவர்ஸ் டைரக்ஷனில் வந்து அந்த ராஜா கிட்டையே பார்த்து இதை கொடுக்கணும்னு பார்க்குறார். பார்த்ததுமே அந்த சன்னியாசி ராஜாவாக இருந்துட்டுருக்கார், ஆண்டுட்டு இருக்கார், அவர்கிட்ட போய் கொடுத்தாராம். கொடுத்து விட்டு இது அமிர்த பலம், இது சாப்பிட்டா நீண்ட நாள் வாழலாம், நீங்கள் ஆரோக்கியத்தோடு இருக்கலாம், தேசமெல்லாம் சுபிக்ஷமாக இருக்கலாம், இது பரமேஸ்வரன் கொடுத்த பதார்த்தம் அப்படின்னு சொன்னார். அவர் பார்த்தாராம், ஒரு பழம் தான் நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு பழமும் கொடுக்கணும், ஏன்னா எங்க ஆத்துக்காரி மகாராணி இருக்கா, அவளை கொடுக்காம நான் மட்டும் இருந்தேன்னா என்ன பண்றது, அவளை கொடுத்துட்டு நான் இல்லைன்னா என்ன இருக்காது, ஆகையால் இன்னொரு பழம் வேணும் அப்படின்னு பார்த்தார். இவர் நான் என்னையா பண்ணுவேன், எனக்கே குரங்கு ஒரு பழம் கொடுத்தது, ரெண்டாவது பழம் வேணுமே என்ன பண்றதுன்னு, சரி பாபம் அப்படின்னு இந்த குரங்க நினைச்சுட்டார். குரங்கு எதிர்க்க வந்தது, ரெண்டாவது பழம் எனக்கு வேணும், ராஜா இப்படி கேட்கிறார் அப்படின்னு அந்த குரங்கு சொல்லிட்டு, பழம் ரெண்டாவது எங்கிட்ட இருந்தா நான் சாப்பிட மாட்டேனா, எனக்கும் வாழணும்னு ஆசை இல்லையா, இருந்தாலும் ஒன்று சொல்றேன், எங்க தலைவர் ஒருத்தர் இருக்க, அவருக்கு அனுமார்னு பேர், அவரை போய் கேட்பேன்னா ஒரு வேலை கிடைச்சா கொடுக்கலாமேன்னு. சரின்னு இவ ரெண்டு பேரும் அனுமார்கிட்ட போறார். அங்க கோவில் இருக்கிற அனுமார் அவர் எல்ல வந்து, ஓஹோ இன்னொரு பழம் வேணுமான்னு, எங்கிட்ட கிடையாது, நானே இந்த பழமானது பரமேஸ்வரன் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். சரி பரமேஸ்வர்ட்ட போவோம்னார். பரமேஸ்வர்ட்ட அழைச்சின்னு போறார். அவர் பரமேஸ்வரன் சொன்னாரா, பழம் கொடுக்கலாம், ஒரு பழம் இல்லை நாலு பழமும் கொடுக்கலாம், ஆனால் நான் கொடுக்க முடியாது. ஏன்னா ஸ்திதி காலத்தில் உலகத்தை காப்பாற்றுறவர் மகாவிஷ்ணு. எனக்கு வந்து போர்ட்ஃபோலியோ என்னன்னா எல்லாரையும் கொல்ற போர்ட்ஃபோலியோ தான். சம்ஹாரத்துக்கு அதிபதியை தவிர நீண்ட நாள் வாழறதுக்கு நான் பலம் கொடுக்கல, மகாவிஷ்ணு தான் கேட்டு கொடுக்கணும்னார். சரின்னார். மகாவிஷ்ணு அழைச்சி போயிட்டு கேட்டு வரேன்னார். போயிட்டு கேட்டு வரார். அவர் சொல்றார், மட்டும் சொன்னாரப்பா, இந்த பழங்கள்லாம் எந்த இடத்துல காய்க்கிறதோ பழுக்கிறதோ அந்த இடமானது பரோபகாரி ராஜா இருக்காரே அவருக்கு சொந்தம், அதனால நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கேளுங்க. இவர் கேட்டார், எங்கிட்ட ராஜ்யம் இல்லை, பரோபகாரி நானான், ஆனால் எங்கிட்ட ராஜ்யம் இல்லை. சரி, நம்ம அந்த ராஜா சன்னியாசி கொடுத்துட்டோம் இல்லையா, அவர் தானே ரப்ப, ஒருவேளை அவர்கிட்டே இருக்க தெரியாம இருக்கோம் என்னமோ அப்படின்னு எல்லாரும் அங்கே போற குரங்கு இந்த பரோபகாரி ராஜா இவா போனா. போனதுமே இவர் போற சமயத்தில் அந்த சன்னியாசி பக்கத்தில் ஒரு தூதன் நிற்கிறான், விஷ்ணு தூதன். என்ன சொன்னார், பத்திரத்தை வச்சுண்டு இந்த எங்கக்கூடியதான இந்த உத்தியானவனம் முழுக்க இது நிறைய பழங்கள் இருக்க, இதெல்லாம் இந்த ராஜாவுக்கு சேர்ந்தது அப்படின்னு ஒரு பத்திரத்தை எழுதி அதை அந்த சன்னியாசி கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டு இருக்க. அவரை வாங்கிட்டாரான் சன்னியாசி. என்ன பண்ணினார் தெரியுமா, நான் ராஜா கிட்ட கொடுத்து விட்டாரான் பரோபகாரி ராஜா கிட்ட. ஏன் எங்கிட்ட கொடுக்குறேன்னர், இல்லை இல்லை நீங்க தான் நிஜமான ராஜா, உங்களுடைய நிஜமான நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற கூடியதான உங்களுடைய ஸ்வபாவத்தை டெஸ்ட் பண்றதுக்காக தேவதைகள்லாம் பண்ணினதான பிளான், அதனால்தான் அங்கே சிம்மமோ குரங்கோ பாம்போ எல்லாமே சேர்ந்து மனுஷனோ இத்தனை பேரும் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷால் உலகத்தில் ஒரும் கெட்டவா இல்லை, நல்லவாளும் இருக்கா கெட்டவாளும் இருக்கா, எங்கே துன்பம் இருக்கோ அங்கே சாதாரணமாக கெடுதல் இருக்கும். ஆனால் கெடுதல் இருக்குங்கிறதுக்காக எல்லாரையும் கெடுதல்னு சொல்லாதீங்க, நல்லவாளும் இருக்கா, நல்லவாளாக இருக்கிறவா எல்லா நிலையிலையும் காட்டுலையும் இருக்கலாம் சிங்கமா, அதே போல் புத்துலையும் இருக்கலாம் பாம்பா, இங்கேயும் இங்கும் சுத்தி கொண்டும் இருக்கலாம், ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ராஜா பக்கத்திலேயே இருந்தேன்னு இன்னொருத்தனை கெட்டுருக்குன்னு பெரிய பொசிஷன்லையும் இருக்கிறவன் கெட்டவனும் இருக்கலாம். ஆகையால் இதை சொல்றதுக்காகத்தான் காட்டுறதுக்காகத்தான் நாங்கள் வந்தோம்னு சொல்லிவிட்டு அந்த சன்னியாசி மறைஞ்சு போயிட்டார். தெரியா இருக்கிறவர் பழைய ராஜா இவர் கொடுத்து விட்டார். இவர் சொன்னார், யாருக்கும் அமிர்தத்துவம் வேண்டாம், இருக்கிற நாள் சௌக்கியமா இருந்தா போறோம் அப்படின்னு சொல்லிவிட்டார். வாரம் முழுக்க அப்படி லோகத்துல துராசா பூயிஷ்டே. இந்த துராசக்கு பத்தி ஒரு ஒரு நாலு அத்தியாயம் இந்த கதை சொல்லியிருக்கு. அந்த நாலு அத்தியாயம் சொன்னதுக்கு தாத்பரியம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், மனுஷியனுடைய மனசுல இவ்வளவு பட்டதான துரா இருக்கு, பேராசையை தடுக்கணும், மனுஷனுடைய சபல புத்தியை விடணும், அதை சொல்றதுக்காகத்தான் இந்த ரெண்டு ஸ்லோகத்துல சதா மோஹாடவியாம் சரதி யுவதி நாம் குச்சகிரௌ நடதி ஆசாசா காசு அடிதி ஜட் அடதி ஜடிதி ஸ்வைரமபிதா கபாலின் பிக்ஷோமே ஹிருதய கபிமத்யந்த ஜபலம். என்னுடைய மனசுங்கிற குரங்கப்ப அத்தியந்த ஜபலம் திருடபக்தியா பத்வா சிவபவத தீனம் குரு விபோ, என் மனதை உங்களுக்கு அதீனமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றார். மனச குரங்கா வர்ணிச்சிருக்காருங்க, மனச காளையா ஒரு இடத்துல சொல்ல போற, மனச பல பல விதமாகவும் சிங்கமாகவும் நரியாகவும் எத்தனை விதமாகவும் சொல்ல போற. சிவானந்த நதி மாதிரி உயர்ந்ததான ஒரு ஸ்லோகம் இல்லை, ஒரு பிரகரணம் இல்லை, இது வெறுமனை பக்திக்காக சொல்லக்கூடியதான பிரகரணம் நினைக்கிறோம். நிறைய விஷயங்கள் இருக்கு, புராணங்கள்ல சொன்னதான நிறைய அம்சங்கள் இதை சொல்றது. இதுல கொஞ்சம் கொஞ்சமாக மேல் பாகத்தை பார்ப்போம் அடுத்த சனிக்கிழமை.